الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون وقال تعالى وأنزلنا إليكم الكتاب لتبين للناس ما نزل إليهم وقال تعالى محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل وقال أيضا رجال لا تلئيهم تجارة ولا بيع عن ذكر الله صدق الله مولا العظيم قال النبي صلى الله عليه وسلم لا تسب أصحابي وقال النبي صلى الله عليه وسلم الله الله في أصحابي لا تتخذوا غرضا من بعضي فمن أحبهم فبحب أحبهم ومن أبغضهم فبغض أبغضهم وكما قال عليه الصلاة والسلام அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நபிமார்களை காலத்துக்கு காலம் தெரிவு செய்தது, மக்களுக்கு முன்மாதிரியான ஒரு நமூனாவாக எல்லா விஷயங்களிலும் பின்பற்றுவதற்கு போதுவாக இலகுவாக அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். நபிமார்களுடைய வருகை ஒவ்வொரு காலத்து மக்களுக்கும் பெரும் ரஹ்மத்தாக அமைந்தது. ஒரு நபியுடைய மறைவு அது அவர்களுக்கு பலத்த சோதனையாக மாறியது. இது வரலாறு நெடுகிலும் இந்த முக்கியமான ஒரு தகவலை நாம் படிக்கலாம். குர்ஆன் ஹதீஸ் மூலமாக இதை விளங்கிக் கொள்ளலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை அந்த மக்களுக்கு கிடைத்த வெற்றி. ஆனால் அதை புரியாத மக்கள் அவர்களோட விரோதமும் குரோதமும் காட்டியதினால அவர்கள் இறுதி முடிவை மிக மோசமாக ஆக்கிக் கொண்டார்கள். ஒரு நபியுடைய வருகையை நாம் அனைவர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எந்தெந்த காலத்தில் நபிமார்களை அனுப்பியிருக்கிறானோ அவர்களை ரெண்டு விதமாக மக்கள் அணுகியிருக்கிறார்கள். ஒரு சாரார் மதிப்பார்கள், கண்ணியம் கொடுப்பார்கள், சொல் செயல்களை ஏற்று நடப்பார்கள், அவர்களுடைய அந்த அங்கீகாரத்தை அதையும் மதிப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இருந்து வரும் பொழுது அதனால் அந்த நபிமார்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வெற்றியும் கண்ணியமும் உயர்வும் பாதுகாப்பும் கிடைக்கிறது. நபிமார்கள் போதனை செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நேர்மாற்றமாக வியாபாரத்தில் மோசடி செய்யாதீர்கள், யாரு சொல்றதை? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம். நாங்க நிர்வல்ல மோசடி தான் செய்வோம் என்று அவர்கள் மோசடி செய்கிறார்கள். ஆண்களிடத்தில் தவறான முறையில் அணுகாதீங்க, அல்லாஹ் ஆண் பெண் என்று படைத்திருக்கிறான். இதை லூத் அலைஹிஸ்ஸலாம் போதிக்கும் பொழுது இல்லை, நாங்கள் இந்த பாவத்தை தான் செய்வோம் என்று அதன் பக்கம் போகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சிலையை வணங்காதீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது இல்லை, நாங்கள் அதை தான் வணங்குவோம், எங்களோட மூதாதையர்கள் அப்படிதான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நபிமார்களுக்கு மாறு செய்து தன்னுடைய மனோ இச்சைக்கு வழிபட்டு மடமையின் காரணத்தினால், ஈமானுடைய பலகையின் காரணத்தினால் அவர்கள் இப்படி பின்பற்றிய காரணத்தின் காரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலத்த சோதனைய, பலத்த அபாயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தினார். கண்ணியமானவர்களே, இந்த நிலைமைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் வரும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல இத தெளிவாக ஒவ்வொரு காலத்துல நடந்ததையும் அல்லாஹ் பயான் செய்திருக்கிறார். சூரத்துல் நூஹ்ல இருந்து ஆரம்பிக்கிறது. சூரத்துல் பக்கரால அல்லாஹ் தஆலா இன்னி ஜாஇல் ஃபில் அர்த் கலீஃபா என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கலீஃபாவாக ஆக்கியதிலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கூறுகிறான், உங்களை நான் உயர்த்திக் கொள்கிறேன். அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தி கொண்டான். அவர்கள் சிலுவையில் அறையவில்லை, அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு மரணமும் நேரிடவில்லை, அவர்கள் அல்லாஹ் இடத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா பயான் செஞ்சிருக்கிறார். வாழக்கூடிய மக்கள் ரெண்டு கண்ணோட பார்த்தார்கள். சிலர் ஒன்றை சொல்லும் பொழுது அதுல சந்தேக கண்ணோட பார்க்காம, இல்ல சொல்லப்படக்கூடியது உண்மைதான், அல்லாஹ் ரசூலுடைய செய்தி இது, நாங்க ஏற்றுக்கொள்ளணும் என்று மனமாற ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்துகிறான், பாதுகாக்கிறான், கண்ணியப்படுத்துகிறான், நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கிறான். அவர்கள் மிக உயர்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களாக மாறிவிடுகிறார்கள். இதுக்கு நேர்மாற்றமாக குதர்க்கம், விவாதம், தர்க்கம், வீணான பேச்சுகள், இவைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சமூகம் இருக்கிறது. அவர்கள் அப்படி செய்வதின் காரணத்தினால ஆதி தொற்று அல்லாஹு தஆலா அப்படிப்பட்டவர்களுக்கு முடிவு மோசமானதாக ஆக்கி வைத்திருக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல்ல ஏற சொல்றாங்க, நாங்க ஏற மாட்டோம் என்று அடம் பிடிக்கிறாங்க, மகனும் அப்படி மாறு செய்கிறார். இதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா குழந்தைகளை பத்தி சொல்லக்கொல, எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியானது குழந்தை, எவ்வளோ பாக்கியமானது குழந்தை. ஆனா இந்த குழந்தைகளை பத்தி சொல்லும் பொழுது ரெண்டு இடத்துல அல்லாஹ் ரெண்டு விதமாக சொல்லி இருக்கிறான். ஒரு இடத்துல நம்ம அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, இந்த செல்வமும் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை என்று சொல்கிறான். வேறொரு இடத்துல அல்லாஹு தஆலா இது உங்களுக்கு அதுவுல்லக்கும் உங்களோட விரோதிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்க்கு மாறு செய்யக்கூடிய நிலைமை அது குழந்தையாக இருந்தாலும் வரக்கூடிய நேரத்துல அது எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனை போலதான் ஆகிவிடுகிறது. அது அபூபக்கர் ரழியல்லாஹுடைய மகன் பதருடைய யுத்தத்துல வால் எடுத்து கொண்டு தகப்பனுக்கு எதிராக வந்த நிலைமை அடைகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நிலைமையெல்லாம் அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்பு உலகத்தில் 5000 வருஷத்துக்கும் மேற்பட்ட காலங்கள்ல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படி அக்குவேறு ஆணிவேறு அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்தாங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன ஏற்பட்டது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கஷ்டப்பட்டாங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துட புள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கிணத்துல போடப்பட்டாங்க, பாப்பா கண் பார்வை எப்படி இழந்தாங்க, இவைகள் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பயான் செய்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து பயான் செய்யும் பொழுது நோயால பீடிக்கப்பட்டிருந்த நேரத்துல மனைவி எப்படி துணைவியாக இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல பயான் செய்கிறார். ஆக முதலாவது நான் இங்க கூற விரும்புவது, நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த நபித்துவத்துக்கு நிகரானது உலகத்துல ஒன்றும் கிடையாது. அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷதஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ரஃஃஅனா பாதஹும் ஃபௌக பாதின் தரஜாத் லியத்தகித பாதஹும் பாதன் சுக்ரியா. நபி அவர்களுக்கு மக்கால நபித்துவம் கிடைச்சுடனே என்ன நபியா அல்லாஹ் தஆலா தெரிவு செய்திருக்கிறா என்று ஒரு இழிவான தோணியில பேசினார்கள் மக்கத்து மக்கள். மக்கள் இப்படிதான் எப்பொழுதுமே, நாங்க எங்களை பார்த்துக்கொள்ளணும், எப்படி காய்ச்சல் இருக்குதா, தழுவல் இருக்குதா, எனக்கு என்ன நோய் இருக்குது என்று பார்த்து கொள்றது போல ஆத்மீக ரீதியில் எனக்கு என்ன நோய் இருக்குது, நான் மற்றவங்களை பத்தி தப்பாக என்றதுதான் இந்த வாழ்க்கை போகுதா, நல்லெண்ணத்துல நான் போறேனா என்பதை மிக நிதானமாக ஒவ்வொருவரும் தன்னை தொட்டு பார்த்துக் கொள்வது அவசியம். இல்லை என்று சொன்னா அதுக்கு வரக்கூடிய விளைவு அபாயமானது. ஒரே மற்றவர்களை பத்தி தப்பெண்ணத்திலேயே வாழ்றதுனால எந்த விதமான லாபமும் அடைய போறதில்லை. நேர்மாற்றமாக பாதகமாக அது அமையுமே தவிர நஷ்டமாக மாறிவிடுமே தவிர மனிதனுக்கு நரகத்தை ஆயத்தப்படுத்தும் ஒரு செயலாக அது ஆகிவிடுமே தவிர வேற எந்த புரோஷனத்தையும் தரமாட்டாது. ஆக முதல் முதலாக கண்ணியமான சகோதரர்களே, ஒரு நபியுடைய வருகை அந்த ஊருக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த நகரத்துக்கு, உலகத்துக்கு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அது ரஹ்மத்தாக ஆக்கி இருக்கிறான். இது அல்லாஹுடைய தெரிவோ மனிதர்களுடைய தெரிவல்ல. நபிமார்களோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு வகையாக பிரிகிறார்கள். ஒரு சாரா இம்மா ஷாகிரோ இம்மா கஃபூரா, ஒரு சாரார் வந்து ஹிதாயத்தை பெறுகிறார்கள். அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாஸிகா லா யஸ்தவூன், ஈமானுள்ளவரும் குஃப்ருல உள்ளவரும் சமமாக மாட்டார்கள். ஒரு சாரார் நன்றி உள்ளவர்களாக, ஒரு சாரார் மாறு செய்யக்கூடியவர்களாக இந்த ரெண்டு கூட்டத்தார்களாக மாறிவிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இதெல்லாம் குர்ஆனினூடாக அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன் அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ்வஸு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மான் அர்ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இஹ்தினா ஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத் தாலீன் என்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து ஆரம்பித்து சூரத்துல் பக்கராவை தொடர்ந்து 114 சூராக்கள் சூரத்துல் நாஸ்ல வந்து நிறுத்தும் பொழுது 6666 ஆயத்துகள் அதிகமான உலமாக்களுடைய அதிகமான சூரான இந்த சொல்லின்படி 6666 ஆயத்துகள் என்று வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், சுஹான் அல்லாஹ், அதுல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இறக்கப்பட்ட ஆயத்துகள்ல ஒவ்வொரு கட்டத்திலையும் தேவையான விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான தகவல் தான் என்று நான் சொல்லி வருகிறேன். நபிமார்களுடைய வருகை எப்படி ரஹ்மத்தாக அமைந்தது, நபிமார்களுடைய வருகை எப்படி சோதனையாக அமைந்தது. குர்ஆன் யுதில்லு பிஹி கதீரன் வ யஹ்தி பிஹி கதீரன், குர்ஆன் மக்களுக்கு நேர்வழியும் வலிக்கட்டையும் கொண்டு போயிட்டு சேரும். அப்படின்னா போடக்கூடிய கண்ணாடி தான் கலர் வித்தியாசமாக இருக்குமே தவிர அங்கு அங்க நிலைமை வித்தியாசம் அல்ல. குர்ஆன் உண்மையான ஹிதாயத்துக்கு தான் இறக்கப்பட்டது. ஆனா பார்க்கக்கூடியவர்களுடைய பார்வை கண்ணாடி வித்தியாசமாக போட்டிருக்கிற காரணத்தினால ரெண்டு விதமாக அமைகிறது. அதுக்கும் காரணம் உள்ளத்துல வந்த கபடம், உள்ளத்துல வந்த நயவஞ்சகம், உள்ளத்துல வந்த தவறான எண்ணங்கள், உள்ளத்துல வந்த ஈமான், ஆகிரத்துடைய பற்று, சொர்க்கத்துடைய ஆசை, இது ரெண்டும் தான் மனிதனுடைய நிலைமையை மாற்றி அமைக்கிறது. மேலான சகோதரர்களே, உள்ளத்துல உள்ளது நாவால வெளியாக்கிறான். அதனால அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான வஸையின்ஹு ஃபி குலூபினா வக்கர்ஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான். யா அல்லாஹ், ஈமான விருப்பமானதாக ஆக்குவாயாக, பாவத்தை வெறுப்பானதாக ஆக்குவாயாக என்று அல்லாஹ்கிட்ட எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டிருக்கோம். மேலான சகோதரர்களே, நபிமார்களுடைய வருக உலகத்துக்கு ரஹ்மத்தாக அமைஞ்சது போல இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆலத்தாருக்கு அல்லாஹ் ரஹ்மத்தாக அனுப்பி வைத்தான். அந்த நபியையும் பின்பற்றக்கூடியவர்கள் ரெண்டு சாராராக பிரிந்தார்கள். அவர்கள் ஒரு சாரார் குஃப்ருடைய உச்சக்கட்டத்தை அடைந்தார்கள். அபுஜஹல போல, உத்பா போல, ஷேபா போல, காபின் அஷ்ரஃப போல கடுமையான விரோதம் உள்ளவர்கள் இருந்தார்கள். எங்க நஞ்சு கலக்கலாம், எங்க சூனியம் செய்யலாம், எங்க விஷமூட்டலாம், எங்க கல்லெடுத்து தலையில அடிக்கலாம், எங்க இவருக்கு சூழ்ச்சி செய்யலாம், அப்படிப்பட்ட ஒரு சாரார் உலகத்துல வாழ்ந்தார்கள். அது ஒரு சொற்பம். வலிக்கேட்டில் உள்ளவர்கள், நசீபில்லாதவர்கள். அல்லாஹ் கிட்ட எப்பயுமே துஆ கேட்கணும், யாரு அப்படிப்பட்ட கூட்டத்துல நீங்களும் சேர்த்துறாத. நபிமார்கள் இல்ல, நபிமார்களுடைய வாரிசுகள் இருக்கிறார்கள். நபிமார்களை மதிக்கிறது ஒரு கடமை, நபிமார்களுடைய வாரிசுகளை மறைக்கிறது இன்னொரு கடமை. கனிவான சகோதரர்களை பெரியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக சந்தித்தவர்கள் சஹாபாக்கள். மனிதர்கள் என்ற அடிப்படையில் மனித பலகீனங்கள், மனித குறைபாடுகள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். ஆனால் மனிதர்களில் அல்லாஹ் சிலரை தெரிவு செய்கிறான் மிக புனிதர்களாக, அவர்கள் தான் நபிமார்கள். நபிமார்களுக்கு உள்ள அந்தஸ்து, மதிப்பு, கண்ணியம் உலகத்தில் மனிதர் என்ற அடிப்படையில் வேற யாருக்கும் வர முடியாது. இது எங்களுடைய கொள்கை, இதுதான் எங்களுடைய அக்கீதா, இதுதான் எங்களுடைய நம்பிக்கை. நாங்க என்ன நம்பி இருக்கிறோம், நபிமார்களுக்கு நிகர் யாரும் கிடையாது. ஒரு நபி அல்லாஹ் தாயுடைய வயிற்றிலிருந்து பிறக்க வைக்கிறான், வேற எந்த வழியிலிருந்து வரமாட்டாங்க. அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் அப்படிதான், ஈசா அலைஹிஸ்ஸலாத் மட்டும் அல்லாஹ் ஒரு தகப்பன் இல்லாம அல்லாஹ் பிறக்க வைத்தான். அதுக்காக தான் சூரத்து மரியம அல்லாஹ் ஒரு சூரத்தாக ஏற்படுத்தி அதை எப்படி அல்லாஹ் செய்தான் என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்திருக்கிறார். தமிழ் மொழிபெயர்ப்பு படிக்க தெரிந்தவர்கள் சூரத்து மரியம் எடுத்து தமிழ்ல படிச்சீங்க என்று சொன்னா அதுக்கு தெளிவு தேவையா இருந்தா உலமாக்களிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கொண்டா அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு பெரிய தெளிவாக இருக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உலமாக்கள் மதரசாக்களுக்கு மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பாடம் நடத்துறது போல மச்சிதலையும் கொஞ்ச நேரம் எடுத்து இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வாரத்தில் ஒரு முறைண்டாலும் செஞ்சு வந்தா நிச்சயமாக இதை கொண்டுதான் நீங்க பொதுமக்கள் இந்த அரை மணி நேரம் கொத்துபாவை கொண்டு அல்ல, தொடர்ச்சியாக நடக்கூடிய குர்ஆனுடைய இந்த தரிசுகள் மூலமாக ஃபிக்குடைய ஹதீசுடைய தரிசுகள் மூலமாக இதை விளங்கிக் கொள்ள முடியும். ஃபதாயிலுடைய ஆமால்கள் வாசிக்கப்படுகிறது, அது ஒரு தனி அமல், அதுக்குரிய நேரகாலம் மஸ்ஜிதுக்கு கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் உலமாக்களுடைய ஒரு பொறுப்பு இருக்குது, உலமாக்கள் மார்க்க விஷயங்களை மக்களுக்கு விளங்கப்படுத்துறது. யாரெல்லாம் உலமாக்கள் இந்த அமானிதத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறார்களோ அவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அவர்கள் இதுக்கு பொறுப்புதாரிகள். பொதுமக்கள் இதில் நிரபராதிகள். யாரெல்லாம் இந்த அமானிதத்தை சுமந்திருக்கிறார்களோ அந்த பகுதியில் உள்ளவர்கள் அதுக்குரிய நேரகாலத்தை ஒதுக்கி மச்சதில் இந்த ஒழுங்குகளை செய்து கொடுப்பது நிர்வாகிகள் உதவியாக இருப்பது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜம்யாவுடைய பொறுப்பாளிகள் இதுக்கு பங்களிப்பு செய்வது இது ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கிறது. இதை கொண்டுதான் இந்த அமானிதம் நிறைவேற்றப்படும். இது செய்யாம இருக்கும் வரைக்கும் இந்த அமானிதத்தில் பலகீனம் இருந்து கொண்டே இருக்கும், மக்கள் வழி தவறி போவார்கள். அதுக்குரிய குற்றத்தை அதுக்குரிய சுமையை அந்த உலமாக்கள் தான் சுமக்க வேண்டியிருக்கும். கண்ணியமானவர்களே, உலமாக்களுடைய அந்த நபியுடைய வாரிசுகள் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சுமந்தார்களோ அதை சுமந்திருக்கக்கூடிய கவலைய அந்த ஃபிக்ரை சுமந்தவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய கலாமை நபியுடைய ஹதீஸை அந்த இமாம்கள் தொகுத்த அந்த ஃபிக்ரை எப்படி முன்வைக்க முடியும் என்ற அந்த முறையை கையாளுவது மிகவும் அவசியமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு ஆலிமும் அந்தந்த பகுதியில பொறுப்பாளர்களும் அதுக்குரிய வழிகளை செய்து மஸ்ஜிதுல ஒரு வாரத்தில் ஒரு நேரம் எடுத்து மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் விஷயத்தை அழகாக வாரம் தோறும் விளங்க வைத்து வருவதன் மூலமாக மக்கள் ஆர்வமாக கேட்பார்கள். மக்களுக்கு இந்த விஷயங்கள் படிப்படியாக உள்ளத்தில் வந்து கொண்டிருக்கும். எது என்னுடைய கொள்கை என்ற கோட்பாடை விளங்கிக் கொள்வார்கள். யாரும் வந்து தவறான ஒன்றை திரிக்க முடிச்சால் ஒரு நாளும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உலகத்தில் தவறுகள் பேசப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும், நபியுடைய காலத்திலும் பேசப்பட்டது. ஆனா உண்மையை மக்களுக்கு போதிச்சு கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அதுல போலி போலியாக உலகத்தில் காட்சியளித்துக் கொண்டிருக்கும். எந்த பொருள் ஜப்பான்ல செய்யப்பட்டது, எந்த வாட்ச் சைனால செய்யப்பட்டதுன்னா இன்றைக்கு பாவனையாளர்களுக்கு மிச்ச சிம்பிளாக தெரியும். எந்த போன் சைனால, எந்த போன் ஜப்பான் என்று சொல்லி, எந்த போன் இது எங்கிருந்து அமெரிக்கால இருந்து வருவது என்பதை யாரிடத்துல கேட்டாலும் இந்த சின்ன பிள்ளையும் இன்றைக்கு சொல்லிடுறாங்க இது சைனால இருக்குது. பேர் மாத்தி எழுதப்பட்டிருந்தால் கூட அதை பிடிச்சு பார்த்துட்டு விளங்கக்கூடிய அளவுக்கு துனியாவுடைய விஷயத்துல தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா தீனுடைய விஷயத்துல யாரு வந்து எதை சொன்னாலும் அவரது பின்னுக்கு நாங்க போகக்கூடியவர்களாக மாறுறது அதுதான் எங்களுக்குள்ள அபாயம். இதை நான் இந்த ஹுத்பாவின் மூலமாக எச்சரிக்கை செய்கிறேன். இதை கவனமாக சிந்தித்து செயல்படுவது உலமாக்களுடைய பொறுப்பு. அது உலமாக்களிடத்துல கால் மடிச்சு படிச்சு கொள்வது பாமர்களுடைய கடமை. கனிவார்களே, இதில் அலட்சியமாக இருப்பது நிச்சயமாக முதல் முதலாக அல்லாஹ் தஆலா உலமாக்களிடத்தில் இதை பற்றி கேட்க போகிறான். நீங்க உங்களுக்கு இந்த பொறுப்பு தரப்பட்டு கொழும்புடைய நாலு டிவிஷனல் செக்ரட்டரின்னு இருக்கிறது, டிவிஷனலாக ஜமீத்துலமா பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதி இந்த புதுக்கடையும் வருது. இந்த புதுக்கடையில் உள்ள உலமாக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை கட்டி எழுப்புறது புதுக்கடை உலமாக்களுடைய கட்டாய பொறுப்பாக இருக்கிறது. ஒரு காலமே உள்ள உலமாக்கள் இருக்கவில்லை, ஹாபிஸ்கள் இருக்கவில்லை. இந்த ஹாபிஸ்கள் உலமாக்கள் மதரசாக்கள் பெண்கள் மார்க்கம் படிக்கிறார்கள். அதுபோல வயது வந்தவர்கள் மஸ்ஜிதில் வந்து மார்க்கத்தை படித்துக் கொள்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுப்பதை நிர்வாகிகளுடைய பொறுப்பு எப்படி இருக்கிறதோ அதை விட பன்மடங்கு பொறுப்பு உலமாக்களிடத்தில் இருக்கிறது. உலமாக்கள் கட்டாயமாக இதுக்காக வேண்டிய நேர காலத்தை கொடுத்து திட்டமிட்டு அழகாக எந்த விதமான மோதலும் இல்லாம இது அழகாக செய்ய முடியும். மக்தப் சிறு குழந்தைகளுக்கு இருக்கிறது போல வாலிபர்களுக்கும் மக்தப் இருக்க வேண்டும், சிறுவர்களுக்கு மார்க்கம் கற்பிக்கப்படுறது போல பெரியார்களும் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும். அதுக்கு வாரத்தில் ஒரு நாள் நாட்டில் 10,000 உலமாக்கள் இருக்கிறாங்க, 5,000 உலமாக்கள் உறுதியாக பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த உலமாக்களுடைய பங்களிப்புகள் பொதுமக்களுக்கு போய் சேரக்கூடிய நேரத்தில் அதுல வரக்கூடிய கயிர் வரக்கத்தை எங்களால் சொல்லி முடிக்க முடியாது. கனியமான சகோதரர்களே, என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய குமுறலை என்னால் இந்த 40 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அமானிதத்தை சுமக்கக்கூடியவர்கள் இந்த பகுதியில் உள்ள உலமாக்கள். அவர்கள் அடிக்கடி உலமாக்களும் தான் சந்திச்சு கொள்ளணும், உலமாக்கள் பொதுமக்களுக்கும் தன்னுடைய தூதை எத்தி வைக்கணும். அப்பொழுதுதான் இந்த அமானிதத்தில் சிறப்பான ஒரு பகுதியை நாம் நிறைவேற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த பகுதியில் உள்ள தனவந்தர்கள் முக்கியஸ்தர்கள் உலமாக்களை வலியுறுத்தி கொண்டு இருக்கணும், எங்களுக்கு நீங்க குர்ஆன் சொல்லிதாங்க. சுபஹானல்லாஹ், மக்கால மதீனால போகக்கூடிய நேரத்தில் இப்ப ஒரு ஹல்கா போட்டு வச்சிருக்கிறாங்க. ஹரத்துல ஷேக் சுதேஸ் அவர்கள் தான் இப்ப தலைவராக வந்திருக்கிறார். ரெண்டு ஹரமுக்கும் காரி சுதேஸ் எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் அப்துல் ரஹ்மான் சுதேசி அவர்கள் தான் இப்ப ஹரம் மக்கா மதீனாக்கு பொறுப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் அதிகமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க என்று சொன்னா, அவர்கள் எல்லா ஹரத்திலையும் மக்கா மதீனால ஹல்காக்கள் வச்சிருக்கிறார்கள். அதுல உலமாக்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். உம்ராக்கு வரக்கூடியவங்க இந்த ஹல்கால உட்கார்ந்து குர்ஆன பற்றுக்கோங்க. உம்ராக்கு மட்டும் போயிட்டு வராதிங்க, மஸ்ஜிதுக்கு ஹரத்துல போனா மதீனாக்கு போனா நீங்க போய் அந்த ஹல்கால உட்காருங்க. பஜர்ல இருந்து பல மணி நேரங்கள் அவர் அதுக்காக வேண்டி நியமிக்கப்பட்ட காரிகள் இருக்கிறாங்க. வேற ஒன்றும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. உங்களோட சூரத்துல் ஃபாத்திஹாவை திருத்தி தருவாங்க, உங்களோட சூராக்களை திருத்தி தருவாங்க. ஷே சுதேஷ் அங்க மக்கள் இருந்து செஞ்சு கொண்டு இங்க ஒரு வெப்சைட்ல ஒரு லிங்க் ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறார். அது என்ன அனுப்பி வச்சிருக்கிறார்லாம், யாரெல்லாம் இங்க உலகத்தில் இருந்து கொண்டு இதுக்காக தனக்கு மக்கா மதீனாவோட தொடர்பாய் கொண்டு குர்ஆனை திருத்திக் கொள்ளணுமோ அதுக்கும் வழி செஞ்சிருக்கிறார் என்று சொன்னா, அது அவர் அல்லாஹ் கிட்ட நான் இந்த மக்கா மதீனாவுடைய பொறுப்புல இருக்கிறேன், நானே இந்த அமானிதத்தை நிறைவேற்றிட்டேன் என்று சொல்றாரு. அதே போல ஒவ்வொரு மஸ்ஜிதில் உள்ள இமாம்களும் அந்தந்த பகுதியில் உள்ள கதீபுகளும் அந்தந்த பகுதியில் உள்ள உலமாக்களும் அவர்களுடைய பொறுப்பு இருக்குது. அவர்களும் ஒரு அரை மணி நேரம் மஸ்ஜிதுல வந்து உட்கார்றது வேற ஒன்றுக்குமே இல்ல, பொதுமக்களுக்கு குர்ஆன திருத்தி கொடுக்கிறதுக்கு. அல்லாஹ்வுக்காக உலமாக்களே, இந்த சபையில உள்ளவர்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்துங்க. பாவர்களே, பொதுமக்களே, தனவந்தர்களே, முக்கியஸ்தர்களே, இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலமாக்கள் இடத்துல கால் மடிச்சு இருங்க. குர்ஆனை திருத்திக் கொடுறதுக்கு முயற்சிங்க. இதுல வயதல்ல கிடையாது, பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயங்கள்ல நாங்க அடிப்படையாக குர்ஆன் திருத்தப்படணும், அது சரியாக ஓதப்படணும், அது ஆக முக்கியமானது. அதுக்கு நேரம் கொடுக்காட்டி ஒரு நாளும் நீங்க டாக்டராக இருங்க, இன்ஜினியராக இருங்க, நீங்க லாயராக இருங்க, பிசியாக இருங்க, நீங்க டாக்டராக இருங்க, நீங்க பட்டதாரியாக இருங்க, நீங்க ப்ரொஃபஸராக இருங்க, யாராக இருங்க, ஆனா மஸ்ஜிதுக்கு வரக்குள்ள உங்களோட சூரத்துல் ஃபாத்திஹாவையும் உங்களோட முக்கியமான குர்ஆனையும் நீங்க திருத்தி கொள்ளலன்னா அல்லாஹ் உங்கள்ட்ட கேட்க மாட்டான். எந்த ஃபீல்ட்ல ஸ்பெஷலைஸ்டாக இருந்தீங்க, நீங்க குர்ஆன் ஓதக்குள்ள சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியா ஓதுனீங்களா, இது உங்கள்ட்ட நாளைக்கு கட்டாயம் கேட்கப்படும். அல்லாஹ் கேட்பான், ஹலாலாக சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொடுத்தீங்களா, அது மட்டும் தான் கேட்பானே தவிர, எந்த ஃபீல்ட்ல நீங்க ஸ்பெஷலைஸ்டாக இருந்தீங்க அது நீங்க உம்மத்துக்கு செய்யற நல்லதாக இருக்கும், அது உங்களோட கண்ணியத்தையும் உயர்வையும் அது வளர்த்து கொள்றதாக இருக்கும். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. தாராளமாக எந்த துறை அனுமதிச்சிருக்கிறோ அந்த துறையில முன்னேறுங்க. ஆனா கபர்ல மன் ரப்புக்க, உங்களோட ரப்ப யாருன்னு கேட்க கொல, என்ன ரப்ப அல்லான்னு சொல்ல கொல, அந்த ரப்ப அல்லான்னு சொல்லும் பொழுது உங்களுடைய இது வேதம் என்ன கேட்க கொல, அந்த வேதத்தை நான் இப்படித்தான் ஓதித்து வந்திருக்கிறேன். தபாரக்கல்லது ஓதக்கூடியவருக்கு கபருடைய வேதனை பாதுகாப்பு கிடைக்கும். தபாரக்கல்லது சூறாவ சரியாக ஓத படிச்சீங்களா, இதுதான் ஆக முக்கியமானது. மேலான சோதனை இதுல கவனம் செலுத்துங்க, மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு இத்த நேரம் இல்லை இந்த அப்துல் ஹமீத் ஸ்ட்ரீட்ல வந்து உட்கார்றதுக்கு, நான் இல்லாட்டி வந்து உட்காருவேன் இங்க அரை மணி நேரம். ஆனா இங்குள்ள உலமாக்கள் நான் அல்லாஹ்வுக்காக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், உங்களோட நேரங்களை நீங்க மத்ததுக்கு கொடுக்கறது போல மஸ்ஜிதுக்கு கொடுங்க. மஸ்ஜிதுல கொடுத்து அரை மணி நேரம் இந்த பொதுமக்களுடைய குர்ஆனை சரிபடுத்துங்க. இமாம்கள் பொதுமக்கள் செய்யறதுக்கு 1000 வேலைகள் இருக்குது, அதுல கவனம் செலுத்துங்க. வியாபாரிகள் வியாபாரத்துடைய சட்டத்தை படிங்க,
தொழிலாளிகள் தொழிலுடைய சட்டத்தை படிங்க, அரசியல்வாதிகள் அரசியத்துடைய சட்டத்தை படிங்க, ப்ரொஃபஷனல் படிங்க, டாக்டரா இஸ்லாம் என்ன சொல்லுது, இன்ஜினியரா இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க பிசி லாயரா நீங்க பரிஸ்டரா இஸ்லாம் என்ன சொல்லுது, அதை படிங்க கண்ணியமானவர்களே. அதுக்கு நேர காலம் கொடுங்க, எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிறோம். வாட்ஸ்அப்புக்கும் போனுக்கும் எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? அல்லாஹ் குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறதுக்கு, அதுல இருந்து கொஞ்சம் கற்றுக்கொள்றதுக்கு நாங்க நேரம் கொடுக்க கூடாதா? அதுல நேரம் கொடுங்க. ஆக நான் முக்கியமாக சொல்ல விரும்புறது, நபிமார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஆனால் தாயுடைய வயிற்றில் தான் பிறந்தார்கள். ஈசா அலைஹிஸ் ஸலாத் மட்டும் கணவன் இல்லாம அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை கொண்டு படைத்தான், அவர்களை உயிர்த்திருக்கிறான். என் சில ஈசா இப்னு மரியம் அவர்கள் இறங்குவார்கள், அவர்கள் தஜ்ஜாலை அழிப்பார்கள், அது வரும், அதன் மீது நாங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நபிமார்களுக்கு பிறகு அவர்களுடைய தோழர்கள் அல்லாஹ் தெரிவு செய்தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள். நபிக்கும் சஹாபிக்கும் வித்தியாசம் இருக்குது. நபி என்பவர் மாசூமானவர், பெரும்பாவம் சிறும்பாவம் செய்ய மாட்டார். நபி என்பவர் பாவத்தை விட்டு தூய்மையானவர். அந்த நபியுடைய அந்தஸ்து எந்த மனிதனுக்கும் போக முடியாது, இது நல்ல நம்பிக்கை வச்சுக்கோங்க. யார் உங்கள்கிட்ட வந்து நபியுடைய அந்தஸ்து அபுபக்கரது எல்லாருக்கு இருக்குதுன்னு சொன்னா, அது அலிரது எல்லாருக்கு இருக்குதுன்னா, நிச்சயமாக நீங்க நிராகரிச்சிருவீங்க. அப்படி கிடையாது, இது என்ன நம்பிக்கை ஒரு நாளும் இடமளிக்காது. எப்படி ஒரு பொருளை பார்த்துட்டு இது என்னது என்பதை, இது அவிஞ்ச தக்காளிக்காவா நல்ல தக்காளிக்காவா என்று விளங்கிக் கொள்றதுக்கு எங்களுக்கு எப்படி அல்லாஹ் ஆற்றல திறமையை தந்திருக்கிறானோ, இது சரியானதா பிழையானதா என்பதையும் விளங்கிக் கொள்றது எங்களுக்கு கட்டாய கடமை. யாரு வந்து அலிரதியல்லானவர்கள் நபியுடைய அந்தத்தை பெற்றுவிட்டார்கள், நபிய போலதான் என்று சொன்னா, நீங்க யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. சஹாபாக்கள் வேற, நபிமார்கள் வேற, அவுலியாக்கள் வேற, நாதாக்கள் வேற, ஆனா எல்லாரும் உண்டு, கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். யாரும் கண்ணியத்துல குறைவானவர்கள் அல்ல. நபிமார்களுக்கு தனி கண்ணியம், அவர்களுக்கு தனி உதவி, தனி அது அல்லாஹ் தஆலாவிடம் வழங்கப்பட்டது. சஹாபாக்களுக்கு தனி அந்தஸ்து. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வலிமார்கள், நேசர்கள், அவர்கள் மதிக்கப்பட்டவர்கள், கண்ணியமானவர்கள். ஆனால் மனிதன் என்ற அடிப்படையில் மனிதனால் நடக்கூடிய எல்லாமே நபிமார்களை தவிர மற்றவர்களுக்கு நடக்க முடியும். தவறு நடக்கும், குற்றம் நடக்கும், ஆனால் அந்த தவறு குற்றத்தினால அல்லாஹ் அவர்களை மன்னிச்சு விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்துடைய காலத்துல அந்த 23 வருஷத்துல சஹாபாக்களால மனிதர் என்ற அடிப்படையில் சில சில தவறுகள் இடம்பெற்றது. அந்த தவறுகளை அல்லாஹ் மன்னிச்சுட்டு குர்ஆன்ல சொல்லிட்டான். நபி அவர்கள் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லிட்டார்கள். அதனால நாங்க நீங்க சஹாபாக்களை பத்தி எந்த விதமான தவறான விஷயங்களையும் யாரும் பேசுறத கண்டா அவர்களை விட்டு ஒதுங்கிக் கொள்வோம், கண்ணியமாக ஒழுங்காக அவர்களுக்கு சொல்லுவோம். நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, என்ன சஹாபாக்களை திட்டிடாதீங்க, அல்லாஹ் அல்லாஹ் பேசாவி தகுந்த வரதும் பாவி பிறகு வரக்கூடியவர்களே, என்ற சஹாபி தோழர்களை மட்டும் நீங்க குறி வச்சிடாதீங்க, அவர்களை தவறாக சாடிடாதீங்க. ஏன்னா அவர்களை நேசிக்கிறவர் என்ன நேசிக்கிறவர், அவர்களை வெறுக்கக்கூடியவர் என்ன வெறுக்கக்கூடியவர். பாத்திமா ரதியல்லாஹு என்ற சதத்துண்டு, பாத்திமாவை நேசிக்கிறது என்ன நேசிக்கிறது போல, பாத்திமாவை கோவிக்கிறது அவர்களை துன்புறுத்துறது என்ன துன்புறுத்துறது போல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எதுக்காக நான் இதை வலியுறுத்தி சொல்கிறேன் என்று சொன்னா, குர்ஆன் எங்களுக்கு அடிப்படை, நபியுடைய ஹதீஸ் எங்களுக்கு அடிப்படை. நாங்க நீங்க குர்ஆன் வகையிலங்கிற காலத்துல இருக்கல, நாங்க 1400 வருஷத்துக்கு போல இருக்கிறோம். ஹிஜ்ரியுடைய 1436 வருஷத்துல இருக்கிறோம். அதுல இன்னொரு 13 வருஷத்தை கூட்டிக் கொண்டீங்கன்னு சொன்னா, 1449 வருஷத்துக்கு முதல்தான் நபித்துவம் கொடுக்கப்பட்டது. அந்த 1449 வருஷத்துக்கு முதல் இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் இறங்கும் பொழுது அங்க இருந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, சாத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹைதர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் சொர்க்கவாதிகள் என்று பத்து பேருக்கும் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். உமர் ரதியல்லாஹு அவர்கள் அவர்கள் எனக்கு பிறகு நபி இருந்தா அது உமராக இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப யார் சரி உமர் ரதியல்லாஹு அவர்களை விமர்சிச்சா, உமர் ரதியல்லாஹு அவர்களை குறை சொன்னா, உமர் ரதியல்லாஹு அவர்களை பத்தி தவறாக பேசினா எங்கட உங்களோட கடமை அதுக்கு முதலாவது சரி சாய்க்காம இருக்கிறது, அப்படிப்பட்டவரை சொல்லி நிறுத்துறது, அவருக்கு இந்த மார்க்கத்தை விளங்க வைக்கிறது எங்கட உங்களோட கடமையாக இருக்கிறது. கனிவான சகோதரர்களே, பிரியார்களே, இந்த விஷயத்துல தயவு செய்து கவனம் செலுத்துங்க. ஆக முக்கியமானது எங்கட எல்லா பவுண்டேஷனும் அடிபட்டு போகும். எங்கட சஹாபாக்கள் மீது நம்பிக்கை குறைந்தா, அவர்கள் மீது உள்ள பாசம் குறைஞ்சா, அவர்கள் மீது உள்ள நேசம் குறைஞ்சா, அவர்களோடு இருக்கக்கூடிய பற்று இல்லாமல் போனா குர்ஆனையும் இழப்போம், ஹதீஸையும் இழப்போம். குர்ஆனும் ஹதீஸும் யாரால தோற்கப்பட்டது? சஹாபாக்களால் தோற்கப்பட்டது. ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு அவர்கள் குர்ஆனை எழுதினார்கள். உபை இப்னு காப் ரழியல்லாஹு அவர்கள் குர்ஆனை மரணம் செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அவர்கள் குர்ஆனை அழகாக ஓதினார்கள். அல்லாஹ் அக்பர். அபூ மூஸா அஷ்ரி ரழியல்லாஹு அவர்கள் குர்ஆனுடைய காரியாக இருந்தார்கள். குர்ஆனுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் 70 பேர் உஹதுடைய போர்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். குர்ஆனுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள். அந்த ஜனாசாவை தூக்கக்கொள்ள நபி அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். குர்ஆன சுமந்தவர்களை கபரில் முதலாவது இறக்குங்க என்று நபி அவர்கள் சொன்னார்கள். 70 சஹாபாக்கள் குர்ஆனை சுமந்தவர்கள். அவர்கள் வீர மௌனால ஷஹீதாக்கப்பட்டார்கள். சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டதுன்னா எதுக்காக? சொத்து செல்வதற்கா, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கா, ஆட்சி பதவிக்கா? அவர்களுக்கு அது தேவையே இல்லை. நபி அவர்களுக்கு மக்கத்து மக்கள் சொன்னாங்க, முகம்மதே அழகான பெண்கள் வேணுமா தந்துடுறோம், ஆட்சி பதவி வேணுமா தந்துடுறோம், பணம் வேணுமா தந்துடுறோம். இந்த அல்லாஹ்வை பத்தி சொல்றத விட்டுரு, சொர்க்கம் நரகத்தை பத்தி சொல்றத விட்டுரு, ஏகத்துவத்தை பத்தி பேசுறதை விட்டுரு, ஆகிரத்தை பத்தி பேசுறதை விட்டுரு, இது என்ன தனி புதுசாக பேசிக்கொண்டிருக்கிறா, இதைத்தான் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுல மிச்சம் உறுதியாக இருந்து, அவர்கள் இதுல மிக உறுதியாக இருந்து இந்த அமானிதத்தை ஒப்படைத்தார்கள். அந்த அமானிதத்தை ஒப்படைத்ததுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகமாக, உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் ஒரு நபியை அனுப்புறது தவறு செஞ்ச கூட்டத்துலதான், பாவம் உள்ளவர்களுக்கு மத்தியில தான். ஒரு காலம் ஒவ்வொரு ஊரும் எப்படி பேசப்படும், மக்கத்துள்ளுக்கு போறது பயமாக இருக்கும், மக்கத்து மக்கள் அப்படி ஒரு வகையான திருடர்களாக வழிபறை கொள்ளையர்களாக ஒரு காலத்தில் இருந்தாங்க. நபி அவர்கள் அவர்களுக்கு மத்தியில பாடுபட்டாங்க, உயிரோட குழந்தைகளை புதைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி அவர்கள் அவர்களுக்கு மத்தியில முயற்சி செய்தாங்க, தொழில மோசடி செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி அவர்கள் அவர்கள் மத்தியில முயற்சி செய்தாங்க, சூது விளையாடக்கூடியவர்களாக இருந்தாங்க, அவர்கள் மத்தியில நபியவர்கள் பாடுபட்டாங்க. மனிதனுடைய தலை ஓடெடுத்து வயநோத்தி குடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி அவர்கள் அவர்கள் மத்தியில பாடுபட்டாங்க. முயற்சி செய்யறதுக்கு ரெண்டு விதம் இருக்குது, ஒன்று தகச்சத்துல எழும்பி அல்லாஹ் கிட்ட அழுகிறது, ஒன்று பகல் நேரத்துல மக்களிடத்துல பாடுபடுறது. இன்னலக்க பின் நஹாரி சபஹன் தவீலா, பகல் நேரத்துல மக்களிடத்துல நீச்சல் அடிச்சு பாடுபடுங்க, இரவு நேரத்துல வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃபிரூன் குமில் லைல இல்லா கலீலா, இரவு நேரத்துல அல்லாஹ் இடத்துல நபி அவர்கள் மன்றாடுகிறார்கள். யா அல்லாஹ் இந்த மக்களுக்கு ஹிதாயத்தை கொடு, சட்டிக்குள்ள தண்ணீரை வச்சுட்டு அடுப்புல அந்த சட்டி ஏத்தி வச்சு நெருப்பு மூட்டி வச்சதுக்கு பிறகு சட்டில மூடிய போட்டீங்க என்று சொன்னா தண்ணீர் கொதிக்கும் பொழுது என்ன சத்தம் வருமோ அந்த சத்தம் தான் நபியுடைய உள்ளத்தில் இருந்து சத்தம் வந்தது. எதுக்காக? வீடு சேர்க்கவா, பணம் திரட்டவா, ஆட்சி கொண்டு வரவா, இல்ல உலகத்துடைய மக்கள் நேர்வழி பெறுவதற்காக வேண்டி? அதுக்காக நபியவர்கள் கட்டி எழுப்பிய சமூகம் தான் சஹாபாக்களுடையது. அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு என்ன அந்தஸ்தோ அதேதான் முஆவியா ரழியல்லாஹு அவர்களுக்கும் அந்தஸ்து. யாரும் இதை விமர்சித்து பேசக்கூடாது. அப்படிப்பட்ட வீடியோக்கள், அப்படிப்பட்ட சீடிகள், அப்படிப்பட்ட விமர்சிக்கக்கூடியவர்களை விட்டு 10 மைல் தூரமாக இருங்க. ஜாக்கிரதையாக இருங்க, அல்லாஹ் வாய்ந்துக்கோங்க, யாரும் அப்படி செஞ்சா தௌபா செய்யுங்க, மீண்டுக்கோங்க. அப்படி செய்யறது எதுக்குன்னா எங்களுடைய இஸ்லாத்தை பறிக்கிறதுக்கு. ஏன் நாங்க நீங்க இருக்கல குர்ஆன் இருந்து பொழுது யார் இருந்தா சஹாபாக்கள், அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு பாதுகாத்தார்கள், முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு பாதுகாத்தார்கள். மனிதர் என்ற அடிப்படையில் நபியுடைய அந்தஸ்தை விட, நபிமார்களை விட சஹாபாக்கள் குறைந்தவர்கள். ஆனால் மனிதர்களில் ஆகம் சிறந்தவர்கள், ஆக சிறந்தவர்கள். மனிதர் என்ற அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்த சூழலில் குடித்தார்கள், சூது விளையாடினார்கள், அவர்கள் மதுபானம் அருந்தினார்கள், ஜினால ஈடுபட்டார்கள், பாவங்களில் ஈடுபட்டார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தட்டி 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 அணைச்சி 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 அவர்களுக்காக கண்ணீர் வடிச்சு வடிச்சு அவர்களை கிட்ட கிட்ட கூப்பிட்டு அவர்களுக்கு அளவாக விளங்க வச்சு அவர்கள் கையாண்ட முறையில அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பொருத்தமானவர்களாக மாறிவிட்டார்கள். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் இப்ப அந்த திருத்தப்பட்ட சமூகத்தை தான் குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு சம்பவம் போதும் நான் சொல்றேன், கவனமாக கேளுங்க. ஜினாக்கு அனுமதித்தாங்க, தயவு செய்து எதிர்காலத்துல இப்ப இது செய்யறது கஷ்டம், இப்ப யாரும் செய்ய போகவானா, ஜும்மாக்கு வரும்பொழுது அந்தந்த இடத்துல போய் தயவு செய்து உட்காருங்க. சின்ன குழந்தைகளுடைய சத்தம் அதிகமாக கேட்குது, நிர்வாகிகள் ஊர் மக்கள் எல்லாரும் அதுக்கு ஒரு வழி செய்யுங்க. குழந்தைகளை உங்களோட கிட்ட வச்சுக்கோங்க, தனியே விட்டீங்க என்று சொன்னா அது இப்படிதான் சத்தமாக இருக்கும். இப்ப நீங்க போய் யாரும் அதத்தை பிடிக்க இயலாது. என்ன, ஜும்மாக்கு வந்தவங்க ஜும்மா நீங்க பாதுகாக்கணும். ஜும்மாவுக்கு முன்போ இந்த விஷயங்களை அழகாக ஒழுங்குபடுத்தி வரக்கூடிய குழந்தைகளை பக்கத்தில் வச்சுக்கொண்டு ஒரு ஒழுக்கமான முறையை சமூகம் உருவாக்குவது ஆக முக்கியம். மேலான சகோதரர்களை, இவைகள் எல்லாம் விட்டு கொடுத்து கொண்டு போனோம்னா வாலிபர்கள் வந்து ரோட்ல இருக்க பேசிக் கொண்டிருக்க அந்த நேரத்திலையும் இந்த ஒரு முக்கால் மணி நேரத்திலையும் ஜும்மால கவனம் செலுத்தாம அதுலேயும் போன்ல விளையாடி கொண்டிருந்தா இந்த சமூகம் எங்க போய் முடியும் என்று தெரியாது. கனிமானவர்களே, அழகாக எனக்கு 1:10 வரைக்கும் பேசப்பட்டு சொன்னது நான் அதுக்கு முதல் முடிச்சிருவேன். நீண்ட பேச்சு அல்ல இங்க பேசப்படணும். ஜும்மா உரிய நேரத்தில் முடிக்கப்படணும். ஜும்மா முடிச்சதுக்கு பிறகு மற்றவங்க அவங்களோட வேலைக்கு போயிடணும். வரக்கூடிய இமாம்களும் அதை பேணிக்கொள்ளணும். இந்த 45 நிமிஷத்துல சொல்லப்படக்கூடிய விஷயத்த மிக முக்கியமான விஷயங்கள் சொல்லப்படணும். நான் உங்களுக்கும் எனக்கும் ஈமானுக்காக முக்கியமான விஷயத்தை இன்று நான் பேசியிருக்கிறேன். இந்த விஷயத்தை எல்லாரும் கவனமாக எடுத்து செயல்பட வேண்டும் என்று மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். வரக்கூடிய 20ஆம் தேதி இதுக்காக உலமாக்களுக்கு ஒரு மகாநாடு உண்டு, கொழும்புல ஏற்படுத்தியிருக்கிறோம். அது வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று துவா செய்யுமாறு உங்களிடத்தில் பணிந்து கொள்கிறேன். அதே நேரத்தில் முக்கியஸ்தர்கள், படித்தவர்கள் முக்கியஸ்தர்கள், உங்களோட எந்த நேரமும் பேசிக் கொண்டிருக்கிறோம். முக்கியஸ்தர்கள், தனவந்தர்கள், வியாபாரிகள், அவருக்கு கைகளுக்கு வாராங்க இல்ல, அவர்களுக்கும் ஒரு பணத்தொகையை கொடுத்து நீங்க வந்து இந்த ஹாலில் தங்கி சாப்பிட்டுட்டு போறதுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டு வாங்க. ஜமியத்துள்ளமாக்கு இல்ல, அந்த பணம் போகுது. அந்த பணம் போறதோட சாப்பாட்டுக்கும் உங்களுக்கு தரக்கூடிய புத்தகத்துக்கும் நீங்க கட்டாயம் வாங்க. அது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையோட அதனுடைய டிக்கெட்டுகள் முடிவுபட்டுவிடும். அதுக்கடையில வந்து கலந்து கொண்டு உங்களுடைய தீனுக்குள்ள இந்த நாட்டுடைய அமானுதத்தை, இந்த நாட்டில் பொதுபல செய்த வரக்கொலை மட்டும் இஸ்லாத்தை பற்றி பேசி இருக்கிறது இல்ல, எல்லா காலத்திலையும் அந்நியர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், எங்களுக்கு மத்தியில் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும், சஹாபாக்களுடைய அன்போடு வாழ்ந்து மரணிக்கணும் என்ற அந்த கோட்பாடு உள்ள முஸ்லிம்களாக நாங்கள் இருக்கணும். சஹாபாக்கள்ல தளர்வு ஏற்பட்டு சென்றா எங்களுடைய எல்லாமே அடிபட்டு போயிடும். மிக கவனமாக இருங்க. இதுக்காக நாட்டில் உள்ள உலமாக்கள் 1300 பேர் அழைக்கப்படுகிறார்கள். 25 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அழைக்கப்படுகிறார்கள். உலமாக்கள் காலையில் 8 மணியிலிருந்து அவர்கள் 12 மணி 1 மணி வரைக்கும் இந்த சபையில கலந்து கொள்வார்கள். அதுல ஒவ்வொரு ஊருக்கு உலமாக்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட உலமாக்கள் மாலையில நாம் சில வகைகளை பிரிச்சிருக்கிறோம். ஏன், நாங்க எந்த நேரமும் வந்து புதுக்கடையிலையும் நாங்க மாளிகாவத்திலையும் பொதுமக்களோடு பேசுகிறோம். ஆனா படித்த மக்கள், பிசியாக இருக்கக்கூடியவர்கள், பிரசிடென்ட் கவுன்சில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பட்டதாரிகள், லாயராக இருக்கக்கூடியவர்கள், டாக்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், துறை சார்ந்தவர்கள், முக்கியமான வியாபாரிகள், முக்கியமாக நிர்வாகிகள், இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய சபைகள் மிக குறைவாக, எங்களோட சேர்ந்து உலமாக்களோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய சபைகள் மிக குறைவாக இருக்கிற காரணத்தினால் உலமாக்களோடு சேர்ந்து இந்த பயணத்தில் உங்களோட பங்களிப்பை வர வேண்டும் என்று மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். கண்ணியமான உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, சகாபாக்களை திரும்ப சொல்கிறேன், நபி அவர்கள் சொன்னார்கள், திட்டாதீர்கள், அவர்களுடைய விஷயத்தில் அன்பை கொள்வார்கள். ஹுப்புல் உப்பு சஹாபா ஹுப்புல் அன்சார் மினல் ஈமான், அன்சாரி சஹாபாக்களுடைய அந்த ஈமான அன்பு வைக்கிறது எங்களுடைய ஈமான் ஒரு பகுதி. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்களுக்கு குர்ஆன் எழுதினது சஹாபாக்கள், ஹதீஸ் எழுதினது சஹாபாக்கள், 100,000 சுற்ற சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸ் மீது வாழ்ந்தார்கள். ஆனா மனிதர்கள், அவர்களால சில சில தவறுகள் நடந்திருக்கலாம், அல்லாத மன்னிச்சுட்டேன் என்று சொல்லிட்டான், அதனால அதுல வாய போட போக கூடாது. பின்னால வந்த சிலருக்கிட்ட சஹாபாக்களை பத்தி கேட்கக்கொள்ள அவங்க சொன்னாங்க, எங்கட யுத்தத்துல நாங்க எங்கட வாழை எடுத்துக்கொண்டு அவங்களோட சண்டைக்கு போகல, எங்கட நாவ அவங்கள பத்தி பேசுறதை விட்டு தவிர்த்து கொள்ளணும். அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன அந்தஸ்தோ அதே அந்தஸ்து தான் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கணும். ஒரு சிறிய சஹாபி நபி அவர்களிடத்தில் இருந்தார் என்று சொன்னா, மஹமூத் இப்னு ரபி 5 வயது சஹாபி, அந்த சஹாபிக்கும் அதே அந்தஸ்து தான் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கும், அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு முதலாவது ஹலீஃபா, ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு 2வது ஹலீஃபா, ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு 3வது ஹலீஃபா, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4வது ஹலீஃபா. இதுக்கு மாற்றமான ஒரு கருத்தை நாங்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுதான் சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையாக இருக்கும். அபுபக்கர் ரதியல்லாஹு 2.5 வருஷம் ஆட்சி செய்தார்கள், உமர் ரதியல்லாஹு 10 வருஷம் ஆட்சி செய்தார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு 12 வருஷம் ஆட்சி செய்தார்கள், அலி ரதியல்லாஹு 4.5 வருஷம் ஆட்சி செய்தார்கள். இந்த 30 வருஷத்துடைய கிலாபத்து தான் கலீஃபாக்களுடைய ஆட்சியாக இருந்தது. அதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாங்க அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு மரணிப்போம், சஹாபாக்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்போம், அவர்களை பற்றி நல்ல புத்தகங்கள் எடுத்து படிப்போம். உலமாக்களும் அழகான வாரம் வாரம் நடக்கக்கூடிய தரிசுகள்ல சஹாபாக்களுடைய மகத்துவத்தை ஏதும் சந்தேகங்கள் யாரும் எழுப்பினாலும் அது உலமாக்கள் அணுகி அதை தெளிவு பெற்றுக் கொண்டு உண்மையான தீனோட வாழ வேண்டும். இறுதியாக குர்ஆனுடைய ஆயத்தை சொல்கிறேன், அல்லாஹ் ரசூல் மீது ஈமான் கொண்டு சும்மலம் யர்தாபு, எந்த சந்தேகம் இல்லாமல், ஜாஹதுபி அம்வாலிஹிம் அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், உடலாலும் பொருளாலும் அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடக்கூடியவர்கள், உலாயிகஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள் தான் உண்மையாளர்கள், அவர்கள் தான் உண்மையாளர்கள். ஒரு 3000 ரூபாய் எடுத்து ஒரு நிகழ்ச்சி வச்சு உங்களுக்கு சாப்பாடும் தந்து புத்தகமும் தந்து நாங்க அனுப்ப போறோம்னா, இந்த 3000 எண்ணத்துக்கு கொடுக்கணும் என்ற சந்தேகம் உங்களுக்கு வரும்னா, உங்களோட விஷயத்தை கொஞ்சம் நீங்க யோசிச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஈமான வளர்க்கறதுக்கு, சஹாபாக்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு, உலமாக்களுடைய கை கோர்த்து இந்த நாட்டுடைய ஒரு சிறந்த பயணத்தை முன்னெடுத்து போறதுக்காக வேண்டி ஒரு முக்கியமான நிகழ்வாக 20வது நடக்கூடிய அந்த நிகழ்வு, அதுக்காக எல்லாரையும் கலக்க முடியாது. குறிப்பிட்ட ஒரு அளவுதான், அது திங்கட்கிழமையோட எல்லாமே முடிவடைந்து விடும். எல்லா உலமாக்களும் அதுல கலந்து கொள்ள முடியாது. ஜமியத்துள்ளமால அங்கம் பெற்ற உலமாக்கள் மாத்திரம் 5000 உலமாக்கள் இருக்கிறார்கள். அழைப்பு கொடுத்திருக்கிறோம், குறிப்பிட்ட 1300 உலமாக்களுக்கு மட்டும்தான். அந்தந்த பகுதியில் உள்ள உலமாக்களை தெரிவு செய்து பங்கு பெற செய்து அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கத்முன் நபுவத், நபி அவர்களுடைய இறுதி நபித்துவத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி 2007 இந்த நாட்டுடைய அனைத்து உலமாக்களும் அனைத்து முஸ்லிம்களும் அனைத்து அரசியல் இருந்த பார்லிமெண்ட்ல இருந்த 24 அரசியல்வாதிகளும் கையொப்பமிட்டு கத்முன் நபுவத், காதியானிகள் காபிர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்று பிரகடனப்படுத்தி அந்த காதியானிகள் அவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் வாங்க என்று இன்று வரைக்கும் அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஜமியத்துள்ளமாவும் உலமாக்களும். அதே போல யாரும் சஹாபாக்களை தப்பாக பேசினால் நாங்கள் சகித்துக் கொள்ள மாட்டோம், அல்லாஹ்வுக்காக அதிலிருந்து தௌபா செய்யுங்க, நீங்க எங்களுடைய முஸ்லிம்கள் சஹாபாக்களை தட்டினீங்கன்னா யூதர்களோடு தான் போய் சேருவீங்க, அதை பயப்படுகிறோம், இந்த விஷம் நாட்டில் பரவிடக்கூடாது என்பதற்காக தான் 20 திகதி இந்த மகாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களிடத்தில் மிக பணிவாக வேண்டிக் கொள்வது, உள்ளத்தில் சிறு சிறு குழந்தைகளுடைய உள்ளத்திலையும் அந்த அன்பு கொண்டு வாங்க. நான் 13 குத்துபாக்கள் சம்மான் குட்டையில தொடர்ப்பியா தொடர்ச்சியாக ஓதி இருக்கிறேன். அதில் சீடி எடுத்து குழந்தைகளுக்கு கொடுங்க. நம் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி தலா சாத் ரதியல்லாஹு அவர்களுடைய அந்த அன்பை பற்றி நான் பேசியிருக்கிறேன், விவரமாக பேசியிருக்கிறேன். அந்த சீடி எடுத்து மக்களுக்கு விநியோகிங்க, மக்களுக்கு கொடுங்க, கேட்கறீங்க. சாபாக்களுடைய அன்பு ஏற்படுத்துங்க. உலமாக்களே போதும் நீங்க தூங்கிக் கொண்டிருந்ததை எழுதுபவங்களுடைய இந்த பயணத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அமானத்தை சுமங்க. இல்லைன்னா நீங்க என்னுடைய அமானத்தை நான் நிறைவேற்றிவிட்டேன், உங்களுடைய அமானதம் இருக்கிறது, நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் இந்த விஷயத்தை சொல்வது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தனவந்தர்களுக்கும் ப்ரொஃபஸர்களுக்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் லாயர்களுக்கும் அறிஞர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தீனை சுமந்து உலமாக்களோடு சேர்ந்து இந்த சிறப்பான பயணத்தில் போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவாராக. அல்லாஹ் எங்களை நீ மன்னித்து விடுவாயாக, எங்களை தண்டித்து விடாதே அல்லாஹ். நேபாளில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை உலகத்தில் எங்கேயும் ஏற்படுத்தி விடாதே, அங்கேயும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலை கொடுப்பாயாக. எங்கட பணமும் அவர்களுக்கு போய் சேருகிறது, அதை நீ கபூல் செய்வாயாக. அல்லாஹ் எங்களுக்கு சுனாமியை தந்தது போல சுனாமியை திரும்ப இந்த நாட்டுக்கு தந்து விடாதே. எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக. பெரும் பாவத்திலிருந்து தௌபா செய்கிறோம், எல்லா பெரும் பாவத்திலும் தௌபா செய்கிறோம். ஜினாலிருந்து, குடியிலிருந்து, சூதிலிருந்து, வட்டிலிருந்து, அநியாயத்திலிருந்து தௌபா செய்கிறோம். எங்களை மன்னித்து விடுவாயாக, தண்டித்து விடாதே அல்லாஹ். இந்த நாட்டில் முன்மாதிரியான முஸ்லிம்களாக எங்களை வாழ செய்வாயாக. எல்லா பெரும் பாவத்திலிருந்து தௌபா செய்த முஸ்லிம்களாக வாழ செய்வாயாக. சஹாபாக்களுடைய அன்பை எங்களுடைய சிறு சிறு குழந்தைகளுடைய உள்ளத்திலையும் எல்லாம் இறக்கி விடுவாயாக. உலமாக்கள் தன்னுடைய பொறுப்பை எடுத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்துடுவாயாக. வாகர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.